ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, படைப்பின் அம்சங்களை பார்த்தோம். அந்த படைப்பு வந்து அஞ்சு பூதங்கள், பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில் இந்த உலகத்தில் எல்லாமே உருவானதுன்னு பார்த்தோம். அப்படி உருவானவைகளெல்லாம் எப்படி நிறத்தை அடைந்தன, எப்படி உருவத்தை அடைந்தன, எப்படி பெயரை அடைந்தன அப்படின்னா, அந்த பூதங்களுடைய கலவை என்று பார்த்தோம். அப்போ இந்த அடிப்படையில் நம்ம வந்து இந்த படைப்பு, இந்த சிருஷ்டி வந்து பஞ்சபூதங்களால் நிகழ்ந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு தெளிவான பிக்சருக்கு வந்துட்டோம். இப்போ அடுத்தது இதே மூன்று பூதங்கள் இருக்குது, ஆனால் அந்த மூன்று பூதங்களும் எந்த அடிப்படையில் மற்ற விஷயங்களுக்குள்ளே மாறுபட்டு காணப்படுதுங்கிறது இன்னும் கொஞ்சம் விரிவாக இங்கே பேசப்போகுது. அந்த டாபிக் என்ன அப்படின்னா, உயிரினங்களின் மூன்றின் வெளிப்பாடு என்று பார்க்கிறோம். இந்த உலகமும் உலகில் உள்ள பொருட்கள் எல்லாமே மூன்று அடிப்படை மூலகங்களின் வெளிப்பாடு. நாம் கண்களால் காண்பவைகள் எல்லாமே வெறும் தோற்றங்கள். இப்போ உயிரினங்கள் உடலும் அதுபோல மனிதனின் உடல், அவனுடைய மனச்சேர்க்கை எல்லாமே இந்த அடிப்படை மூலகங்களின் வெளிப்பாடு தான் என்பதை தான் இப்போ நம்ம விரிவாக இந்த பகுதியில் பார்க்க போகிறதுனால, இங்கே படைக்கப்பட்டவர்கள் எல்லாமே வந்து ஒரு வகையில் ஒரு உணவு சங்கிலிங்கிறத நம்ம பார்த்தோம். இது நம்ம கடந்த பாடங்களில் ரொம்ப விரிவாக நான் பேசியிருக்கிறேன். அதாவது இங்கே படைக்கப்பட்டவைகள் எல்லாமே உணவுங்கிறதுக்கு ஒரு ப்ரீஃப் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன். தாவரம் எடுத்துக்கிட்டால் அந்த தாவரம் ஒரு உணவு தான். அந்த தாவரத்திலிருந்து தான் புழு பூச்சிகள் அதை எடுத்து சாப்பிடுது. புழு பூச்சிகளை பாம்பு, பல்லி, ஓணான் போன்ற ஜீவராசிகள் சாப்பிடுது. பாம்பு, பல்லி, ஓணான் போன்ற ஜீவராசிகளை பறவைகள் சாப்பிடுது. பறவைகளை மிருகங்கள், மிருகங்களை மனிதன், மனிதனை மீண்டும் பூமி சாப்பிடுது, மண் சாப்பிடுது. அப்புறம் மண்ணிலிருந்து மீண்டும் செடி கொடிகள் வளர்கின்றன. அப்புறம் அந்த செடி கொடிகளை மீண்டும் பூச்சி புழுக்கள் சாப்பிடுது. இப்படியே ஒரு சைக்கிள், ஒரு சுற்று நடந்துகிட்டே இருக்கு. இந்த சுற்று நிகழ்வுல பார்த்தீங்கன்னா, விதவிதமான பயிர்கள், விதவிதமான தாவரங்கள், விதவிதமான பூச்சிகள், விதவிதமான ஊர்வனங்கள், விதவிதமான பறவைகள், விதவிதமான மிருகங்கள், அது போலவே மனிதர்கள். அப்போ இப்படி பார்க்கும்போது இங்கே விதவிதமான இந்த வித்தியாசமான மாற்றங்கள் ஏனென்றால், இந்த மாதிரி உணவு சங்கிலியில் தொடர்பு ஏற்படுத்தும் போது அந்த பஞ்சபூதங்களுடைய ரேஷியோ மாறிட்டா, ரேஷியோ மீன்ஸ் அதாவது அதனுடைய சேர்க்கை வந்து எச்சு கம்மியாக போனால் அங்கே வேறு வேறு உடல்கள் மாறிவிடும், உடல் மாறி விடுவாயிடும் அப்படிங்கிறத நம்ம கடந்த பாடங்கள்லையும் பார்த்தோம். அப்போ அந்த அடிப்படையில் இப்போ நீங்கள் இங்கே என்ன புரிஞ்சுக்கணும்னா, மிகப்பெரிய ஒரு விஷயத்தை சொல்லுது, இங்கே எல்லாமே உணவுங்குது. இங்கே எல்லாமே அன்னம் பிரம்மாத்தின்னு சொல்லுதுல, வேதம் சொல்லுது அன்னமே பிரம்மம். அப்போ இங்கே வந்து இந்த உணவு தான் எல்லாமே இருக்குங்கிறது இங்கே எப்படி சொல்லுதுன்னா, நாம் உண்கின்ற உணவு எப்படி அடிப்படை மூலகங்களாக பிரிந்து நமது உடல், பிராணன் மற்றும் நம்முடைய மனதை வளப்படுத்துகிறது என்பதை இந்த மந்திரங்கள் கூற இருக்கின்றன என்று நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த மந்திரங்கள் என்ன சொல்லுதுன்னா, உத்தாலகர் மீண்டும் பேசுகிறார், மகனே நாம் உண்ணுகின்ற உணவு வந்து மூன்றாக பிரிகிறதுப்பா அப்படின்னு சொல்கிறார். அது எப்படி பிரிகிறது அப்படின்னா, அதன் தூளமான பகுதி, இப்போ நம்ம சாப்பிட்ட பிறகு அந்த சாப்பாடு நமக்கு உள்ளே போய் டைஜஷன் ஆகிடுது, டைஜஷன் ஆகி செரிமானம் ஆன பிறகு அது கண்ணுக்கு தெரியாத சக்தியாக மாற்றப்படுது இல்லையா. அப்படி கண்ணுக்கு தெரியாத சக்தியாக மாற்றப்படுகின்ற அந்த விஷயத்தை வந்து நம்ம நுண்ணியதுங்கிற ரொம்ப சூக்ஷமமானதுன்னு சொல்கிறோம். அப்புறம் அதுலேயே வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்ப கண்ணுக்கு தெரியாமல் இருக்காது, ஜடப்பொருளாகவும் மாறாது, அதுக்கு வந்து ஒரு நடுப்பகுதி. அப்புறம் ஒன்று பார்த்தீங்கன்னா நல்லா கண்ணுக்கு தெரிகிற மாதிரி ஸ்தூலமாக இருக்கும். அப்போ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலான்னா, உருவம், அருவம், அரு உருவம் அப்படின்றத வச்சுக்கோங்க, அப்படின்னா ஈஸியாக புரிஞ்சுக்குவீங்க. அப்போ இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு என்ன பண்ணுதுன்னா, உருவமாக மாறணும்னா இப்போ நம்மக்கிட்ட இருந்து மலமாக மாறுது. இப்போ நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு உள்ளே போய் டைஜஷன் ஆன பிறகு அதனுடைய உருவத்தன்மை, அதாவது தூளமான பகுதி, அதில் எது தூளமோ, தூளம்னா கண்ணுக்கு தெரிகின்ற பகுதியோ, அது நம்ம உடலிலிருந்து வெளியேறுகின்ற மலம் அப்படின்னு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்புறம் இன்னொரு தகுதி இருக்குது அந்த உடம்புக்குள்ளே உருவாகிறது, அது வந்து நடுப்பகுதி, அதாவது அது வந்து உருவமும் கிடையாது, அருவமும் கிடையாது, அரு உருவம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடியது தான் நம்முடைய உடம்பாக மாறுது, சதையாக மாறுது. அதுதான் நம்முடைய மண் தத்துவ உடம்பு, இந்த பாடி. இதுதான் பிண்டம்னு பேர். இந்த பிண்டம் தான் நமக்கு இப்படி கிரியேட் ஆகுது. இதுக்கு வந்து எங்கிருந்து கிடைக்கும், சாப்பாட்டினுடைய நடுப்பகுதி தான் நம்மளை இப்படி சதையாக மாற்றி வச்சுருக்கு. அப்போ அதே சாப்பாட்டினுடைய நுண்ணிய பகுதி இருக்குது பாருங்கள், ரொம்ப கண்ணுக்கே தெரியாத ஒரு பகுதி, அதுதான் மனசு என்று இங்கே சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. அந்த நுண்ணிய பகுதி தான் மனமாகின்றது அப்படின்ட்டு இந்த உபநிஷத்து அருமையான மூன்று அடிப்படை விஷயங்களை, மனிதன் வாழ்வதற்கான மூன்று அடிப்படை விஷயங்களை உணவின் மூலமாக இங்கே சுட்டி காட்டுது. அப்போ உணவை பற்றிய உபநிஷதங்களின் அடிப்படை கண்ணோட்டம் இது. உணவில் இத்தகைய பகுப்பு முறை மிகவும் பொருள் புதிந்தது, ஆழ்ந்து சிந்திக்கத்தக்கது. உண்கின்ற உணவு சமானனால் செரிக்கப்படுகின்றது. செரித்த உணவில் மிகவும் பௌதிகமான பகுதி வெறும் சக்கையாக மலமாக வெளியேறுகிறது. பொதுவாக நாக்கின் சுவைக்காக நாம் உண்ணுகின்ற உணவின் பெரும் பகுதி பயனற்றதாக இவ்வாறு வெளியேறிவிடுகிறது. அதைவிட சற்று சத்து மிக்க பகுதி இந்த தூள உடம்பை வளர்ப்பதற்காக வளப்படுத்துவதற்காக பயன்படுகிறது. அதாவது உணவில் உள்ள புரதம் போன்ற பகுதிகளை இது குறிப்பிடுவதாக பார்க்கலாம். அப்போ இதுவரை நாம் கண்ட விஷயங்கள் வந்து விஞ்ஞானம் அறிந்த விளக்கங்கள். ஆனால் உணவில் மூன்றாவது ஒரு பகுதியை பற்றி விஞ்ஞானம் பேசுவது கிடையாது. ஆனால் உணவில் மூன்றாவது ஒரு பகுதி இருக்கிறது, அது மிகவும் நுண்ணியமானது. அந்த நுண்ணிய பகுதி தான் இங்கு நமக்கு மனமாக மாறுகின்றது, எண்ணங்களாக எழுகின்றது என்ற ஒரு ஆழமான விஷயத்தை இந்த சாந்தோக்கிய உபநிஷத்து இந்த இடத்துல முக்கிய பகுதியாக குறிப்பிடுது. அப்போ இதை பற்றி மெய்ஞானம் மட்டும் பேசுகிறது. ஏன்னா மெய்ஞானம் மட்டும்தான் இந்த பௌதிக உடலுக்கு அப்பாற்பட்ட மனோ உடலை பற்றி பேசும். இப்போ நீங்கள் விஞ்ஞானம் வந்து கண்ணுக்கு தெரிகிற விஷயங்களை மட்டும்தான் கையாளும், கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் வந்து விஞ்ஞானம் கையாளாது. ஏன்னா விஞ்ஞானத்தை பொறுத்த வரைக்கும் நான் நேற்றே சொன்னேன், நேற்றைய பாடத்தில் நான் சொல்லும்போது என்ன சொன்னேன், இந்த பஞ்சபூதங்களும் உண்மையிலேயே கிடையாதுங்க, இது எல்லாமே மனதின் கற்பிதம் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ விஞ்ஞானி ஏற்றுக்க மாட்டேன்ட்டான்னு சொன்னேன் நான் நேற்று பாடத்தில். அதான் ஹைலைட்டான விஷயம். நேற்று நான் சொல்லும்போது இந்த உலகங்கிறது உண்மையிலேயே கிடையாதுங்க, இது மனதின் கற்பிதம் அப்படின்னு சொன்ன உடனே விஞ்ஞானி வந்து என்னையா புருடா விட்டுட்டு இருக்க அப்படின்னு நம்மளை திருப்பி கேட்டான். ஏன்னா விஞ்ஞானி பொறுத்த வரைக்கும் அவனுக்கு இந்த கண்ணு முன்னாடி இருக்கிற உலகம் உண்மையாக தெரியுது. ஆனால் மெய்ஞானத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கண்ணு முன்னாடி இருக்கிற உலகம் உண்மையே கிடையாதுங்குது. அப்போ இது ரெண்டும் முரண்பாடான விஷயமா இருக்கிறதுனால இங்கே எப்பயுமே விஞ்ஞானமும் மெய்ஞானமும் ஒன்றுக்கொன்று எதிரானது. ஏன்னா இங்கே புரிதலே வேற, ரெண்டு பேருடைய புரிதலே வேற. விஞ்ஞானியை பொறுத்த வரைக்கும் எப்படி நினச்சிக்கிட்டு இருக்கான், இல்லாததிலிருந்து ஒன்று உண்டாகிடுதுன்னு சொல்லிட்டான். படைப்பு படைக்கப்படுவதற்கு முன்னாடி அங்கே ஒன்றுமே கிடையாது, ஆனால் அதிலிருந்து படைப்பு வெளிப்பட்டதுன்னு சொல்லி விஞ்ஞானி சொல்கிறான். அவன் சொல்கிறத தான் இந்த உலகம் நம்பிட்டு இத்தனை பேர் படிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம எல்லாம் படித்து வந்துட்டு இருக்கோம், இப்போ பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இவ்வளவும் எந்த அடிப்படையில் நம்ம படிச்சுட்டு வந்திருக்கோம் அப்படின்னா, இல்லாததில் ஒன்று இருந்து இந்த உலகம் படைக்கப்பட்டதுங்கிற விஷயத்தை தான் நம்ம படிச்சுட்டு வந்திருக்கோம். ஆனால் மெய்ஞானம் என்ன சொல்லுது, அப்படி இல்லாத ஒன்றிலிருந்து இந்த உலகம் உண்டாகவே முடியாது, ஒன்று இருக்கிறது, அது இருப்பு, அதுதான் இறைவன், அவனிடமிருந்து தான் இந்த உலகம் உண்டாக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த உலகம் அவனுக்கு வேறாக இல்லை, அது அவனுடைய ஆற்றல் என்று நம்முடைய சனாதன தர்மம் பல 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இதை நிரூபிச்சிட்டுது. இப்போ அதுதான் இங்கே சாஸ்திரம் இந்த இடத்துல பேச வருது. எப்படி பேச வருதுன்னா, இப்போ இந்த உலகம் வந்து நமக்கு தூளமாக கண்ணுக்கு தெரிஞ்சாலும் இதில் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி பல்வேறு பயிர்கள், பறவைகள், மிருகங்கள், மனிதர்கள் என்று ஜீவராசிகள் மாறுபட்டு காணப்பட்டாலும், 84 லட்சம் யோனிகளில் உயிரினங்கள் தோன்றினாலும், இவைகள் எல்லாமே எதனுடைய மூலம் என்று பார்த்தா பஞ்சபூதங்களுடைய மூலம். அப்போ அந்த பஞ்ச பூதங்களுடைய சூக்ஷ்ம பூதங்கள் தான் இப்படி ஸ்தூல பூதங்களாக பரிணமித்து நமக்கு கண்களால் பார்க்க முடியுது, காதுகளால் அதை பற்றி கேட்க முடிகிறது, நாக்கினால் சுவைக்க முடிகிறதுங்கிற மாதிரி புலன்கள் அடிப்படையில் நம்ம இதை அனுபவமாக்கிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம இந்த பஞ்சபூதங்களையும் புலன்கள் அடிப்படையில் தான் அனுபவமாக்கிட்டு இருக்கோம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்த பூதங்கள் எல்லாம் என்னவாக மாறி இருக்கு, எல்லாம் உணவாக மாறி இருக்கு, எல்லாமே சாப்பாடு. ஏன்னா ஒன்று ஒன்று சாப்பிட்டு சாப்பிட்டு வேற ஒரு பரிமாணத்துக்கு போயிட்டே இருக்கு. அப்போ இங்கே பரிமாணம் நடந்து கொண்டே இருக்கு. தாவரங்கள்லேருந்து புழுப்பூச்சி, புழுப்பூச்சியிலிருந்து ஊர்வன, அப்புறம் பறவை, மிருகம் என்று பரிணாமம் நடந்துக்கிட்டே இருக்கு. இதையெல்லாம் எந்த அடிப்படையில் நடக்குது, ஸ்தூலத்தின் அடிப்படையில் நடக்குதா, அதே மாதிரி சூக்ஷமத்தின் அடிப்படையில் நடக்குது. அதை மறந்துடக்கூடாது. சூக்ஷமம்னா என்ன, மைண்டு. இங்கே ஸ்தூலம்னா என்ன, பாடி. அப்போ வந்து இப்போ சூக்ஷமம் என்னென்னா, கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் இங்கே டெவலப் ஆகிட்டே இருக்கு. இப்போ முதல்ல படைக்கப்பட்ட தாவரம் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன சூக்ஷமோ, தொடு உணர்வு மட்டும்தான் சூட்சமோ. அந்த தாவரத்துக்கு வந்து ஒரு விஷயம் மட்டும் தெரியும், யாராவது தன்னை தொட்டால் சுருங்க தெரியும், அதுக்கு ஒரு உணர்வு இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியுது. ஏன் உணர்வு இருக்குன்னா, அதை நீங்கள் தொந்தரவு பண்ணால் வாடி போகும். இங்கே ஒரு தாவரம் இருக்குது, அந்த தாவரத்தை நீங்கள் 4 தடவை காலில் மெதிச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே அது வாடி போயிடும். அப்போ அதுக்கு என்னன்னா, அது உணர்வு, அந்த உயிர் வந்து அதுக்கு பாதிப்பு அடையும் போது அந்த மாதிரி ஒரு பாதிப்புக்கு உட்படுது. அதே மாதிரி தான் அடுத்தது புழுப்பூச்சி வருது, அதுக்கு 2 புலன்கள் வருது, அப்புறம் 3 புலன்கள், 4 புலன்கள், இப்படி புலன்கள் உருவாவது அந்த உடலின் அடிப்படையில் இருக்கலாம். ஆனால் உடலின் அடிப்படையில் புலன்கள் உருவாயிருந்தாலும் அந்த புலன்களை இயக்குவதற்கு ஆதாரமாக அங்கே மனசு இருக்கு. அப்போ அந்த மனமும் அப்படியே பரிணாமம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கு. அதை இங்கே சொல்லுது, உணவிலால் தான் இந்த மனம் உண்டாக்கப்படுது. அப்போ நீங்கள் எப்படிப்பட்ட உணவை உண்றீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கை முறை அமைந்திருக்கு. நீங்கள் மனிதனாக வாழ்கிறதுங்களா, மிருகங்களாக வாழ போகிறீங்களா, இல்லை நீங்கள் மனிதனாக வாழ போகிறீங்களா, பறவையாக வாழ போகிறீங்களா, அப்படிங்கிறதெல்லாம் இங்கே இருக்குது. அப்போ நமக்கு இங்கே என்னென்னா, உடல் பரிணாமத்தில் மனித உடல் வந்ததுனால இப்போ உணவு முறை நமக்கு என்னென்னா எல்லாமே எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு வந்திருக்கு இல்லையா. ஏன்னா நீங்கள் இப்போ கவனித்து பாருங்களேன், உணவு முறையில் வந்து இப்போ தாவரம் வந்து மிருகத்தை சாப்பிடுதான்னா சாப்பிடும், இறந்த பிறகு அப்படியே மக்குன அந்த உணவை வந்து ஜெல் மாதிரி பண்ணி சாப்பிட்டுடும். பூச்சி வந்து மிருகத்தை சாப்பிடுமானா சாப்பிடும். ஆனால் இது எல்லாமே சாப்பிட்டுட்டு இருக்கு, நமக்கு தெரியாது. நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், பூச்சி போய் புல்லை மட்டும்தாங்க சாப்பிடுது, ஒரு செடியை மட்டும்தான் சாப்பிடுதுன்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். அப்படி கிடையாது இல்லையா. அந்த பூச்சி வந்து நீங்கள் செத்துப்போன நாய் பார்த்தீங்கன்னா அந்த நாய் மேலே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும். அப்புறம் அந்த ஊர்வன விஷயங்களும் அப்படி தான், பூச்சியை மட்டுமா சாப்பிடும், அது எல்லாத்தையும் சாப்பிடும். அதே மாதிரி தான் நாய் மிருகங்களும் அப்படி தான், எதை வேணால் சாப்பிடும். பறவைகளும் அப்படி தான், மனிதனும் அப்படி தான். மனிதன் என்ன பண்ணுறான், தாவரங்களையும் சாப்பிடுவான், பறவைகளையும் சாப்பிடுவான், மிருகங்களையும் சாப்பிடுவான், மனுஷனையே சாப்பிட்ருவான். அப்போ மனிதன் வந்து எல்லாமே சாப்பிடக்கூடியவன் தான். ஆனால் இப்போ நம்ம இப்படி சாப்பிட்ற சாப்பாடு நமக்குள்ளே போன உடனே அது மூன்றாக பிரியுது இல்லை, அது ரொம்ப முக்கியமான விஷயமா இங்கே பேசுது சாஸ்திரம். அப்படி மூன்றாக பிரியும்போது நீங்கள் தாவரத்தை வேணால் சாப்பிடுங்க, இல்லை ஒரு கோழியை சாப்பிடுங்க, இல்லை ஒரு ஆடை அடித்து சாப்பிடுங்க, ஒரு மாட்டை அடித்து சாப்பிடுங்க. அப்படி சாப்பிட்டவுடனே அந்த சாப்பாடு உள்ளே போன உடனே மூன்றாக பிரியுது. ஒரு பகுதி வந்து கழிவாக மாறி மலமாக வெளியேறுது, அது வந்து ஒரு திடத்தன்மையில் இருக்குது, அதுக்கு வந்து ஸ்தூலம். இன்னொன்று வந்து அது உருவமும் இல்லை அருவமும் இல்லை, ஒரு அரு உருவம் நிலையில் இருக்குது, அது வந்து இந்த பிண்டம், இந்த உடம்பு. அடுத்தது ஒன்று அருவமாகவே இருக்குங்க, அந்த உணவிலிருந்து பெறப்பட்ட சக்தியானது மிக மிக சூட்சமமானது, மிக மிக நுண்ணியமானதுன்னும் போது அது மைண்டாக மாறிடுது. அப்போ இப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இப்போ நீங்கள் மன தூய்மை அடையணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பரமனுடைய தன்மைக்கு வரணும்னா, பரமனுடைய நிலைப்பாடு என்னென்னா மிக மிக நுண்ணியமானவன் பரமன். ஏன்னா பரமன் வந்து எப்படி நுண்ணியமானவன் அப்படின்னு எங்கள் விளக்கம் கேட்டிங்கன்னா, திருமூலருடைய திருமந்திரம் தான் சொல்லுவேன். திருமூலருடைய திருமந்திரம் என்ன, அந்த உயிரை பற்றி திருமூலர் பேசுகிற ஒரு பாட்டு இருக்குது, கோவின் மயிரை எடுத்து அதை நான் துண்டு துண்டாக நறுக்கினேன், அதில் ஆயிரக்கணக்கான துண்டு விழுந்தது, அதில் ஒரு துண்டு எடுத்து நான் திருப்பி ஒரு ஆயிரக்கணக்காக நான் நறுக்கும்போது கண்ணுக்கே தெரியல, அது வந்து ஒரு நுண்ணியதாக மாறிடுச்சு இல்லையா. சாதாரண ஒரு மாட்டினுடைய மயிரை எடுத்து நம்ம துண்டு துண்டாக வெட்டி விட்டோம்னா அது கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன சின்ன துண்டாக விழும். அப்படி விழும்போது நீங்கள் பென்சிலினுடைய ஒரு முனை இருக்குல்ல, பென்சிலினுடைய ஒரு புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு புள்ளி வச்சிங்கன்னா அந்த சைஸில் ஒரு முடியை நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த முடியை திருப்பி நீங்கள் வந்து மைக்ரோஸ்கோப்பில் வச்சு மல்டிப்புளாக நீங்கள் அதை வெட்டும்போது அப்புறம் அப்படியே இன்னும் நுண்ணியதாயே அது அப்புறம் நம்ம புலன்களுக்கு எட்டாததாக மாறக்கூடிய ஒரு நுண்ணியதாக போயிடுது இல்லையா. அப்படித்தான் இறைவன் இருக்கிறான், அப்படித்தான் உயிர் இருக்குது, அப்படித்தான் உணர்வு இருக்குது. அப்போ அதை தான் இங்கே சாஸ்திரம் அப்படி சொல்லி கொடுக்குது. மாட்டினுடைய முடி எடுத்து இப்படி பிரிச்சிங்கன்னா இப்படி உருவாகிறது இல்லை, அப்படிப்பட்ட ஒரு நுண்ணியமான விஷயம் எப்படி இருக்கும், அது ஒரு மைண்டாகவும் மாறி இருக்கு. அதுதான் நமக்கு ரொம்ப சூட்சமான விஷயம். இங்கே நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலிருந்து அந்த மாதிரி பிரிஞ்சு மிக மிக நுண்ணியதாக மாறுகின்ற ஒரு சக்தி தான் நமக்கு மைண்டாக மாறுது. அப்போ அந்த நிலையில் இங்கே நம்ம சாப்பாட்டுடைய தூய்மைத்தன்மையை பார்க்க வேண்டியது இருக்குன்னு இங்கே சாஸ்திரம் சொல்லுது. தூய உணவு மனத்தையும் தூய மனம் இடையீடற்ற இறை நினைவையும் தோற்றுவிக்கின்றன என்று இதே உபநிஷதம் பின்னால் கூறப்போகிறது. அதாவது உணவில் தூய உணவு தூய்மையற்ற உணவு என்ற இரண்டு விஷயங்களை பற்றி இந்த உபநிஷத் பேசப்போகுது. பேசி இதில் நாம் எப்படி உண்ண வேண்டும் என்று உண்ணுகின்ற உணவு முறைக்கு முக்கியத்துவம் கொடுக்க போகிறது என்று நாம் இங்கே பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ தான் முக்கியமான சப்ஜெக்ட்களெல்லாம் வந்துட்டு இருக்கோம் நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த உபநிஷத்தே வந்து சுவாரஸ்யமாக இருக்கும் நான் சொன்னேன் இல்லையா, இப்படி தான் இது போயிட்டுருக்கு. அப்போ இங்கே தண்ணீரை மூன்றாக பிரித்தல் என்ற அடிப்படையில் ஒரு அருமையான மந்திரம் இங்கே வருது. அது எப்படி சொல்லுதுன்னா, பருகப்பட்ட தண்ணீர் மூன்று விதமாக பிரிகிறது. அதன் மிகவும் தூளமான பகுதி சிறுநீராக வெளியேறி விடுகிறது, நடுப்பகுதி இரத்தமாகின்றது, மிகவும் நுண்ணிய பகுதி பிராணனை வலுப்படுத்துகிறது. இப்போ எப்படி நல்லா புரிஞ்சுக்கணும், ஃபஸ்ட்டு சாப்பாடு சாப்பிட்டீங்க, அந்த சாப்பாடு உங்களுக்குள்ளே போய் மலமாக மாறிச்சு, அப்புறம் இந்த மனித உடலாக மாறிச்சு, அப்புறம் ஒரு பகுதி சூட்சமமான மனசாக மாறிடுச்சு. இப்போ நீங்கள் தண்ணீர் குடிக்கிறீங்க, தண்ணீர் குடித்த உடனே இந்த பருகப்பட்ட தண்ணீர் உங்கள் உடம்புக்குள்ளே மூணு விதமாக மாறப்போகுது. எப்படி, அந்த தண்ணீருடைய திடத்தன்மை அப்படியே உங்களிடத்துல இருந்து சிறுநீராக வெளியேறப்போகுது. நீங்கள் எப்படி குடிச்சிங்களோ அப்படியே வெளியே வரப்போகுது. ஆனால் என்ன, சில கெமிக்கல் ரியாக்ட் ஆகி வெளியே வரப்போகுது. பிளைன் வாட்டராக நீங்கள் குடிச்சிருப்பீங்க, ஆனால் உங்கள் பாடிக்குள்ளே போன உடனே சில கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து அதில் யூரிக் ஆசிடு, கிரியாட்டின் அப்படி இப்படி நிறைய கெமிக்கல் கலந்து உங்களுக்கு ஒரு சிறுநீராக வெளியேறுது. அது என்னன்னா அந்த தண்ணீருடைய திடத்தன்மை. அதே தண்ணீர் அரு உருவமாக மாறுதுன்னு வைங்களேன், அது உருவமும் இல்லைங்க அருவமும் இல்லைங்க, ஒரு அரு உருவ நிலையில் இருக்குது, அதுக்கு பேர் ரத்தம். ஆனால் அதே தண்ணி மிக மிக நுண்ணியதாக மாறுது பாருங்கள், அதுக்கு பேர் பிராணன். ஏன்னா அதுதான் உள்ளே போய் நமக்கு சுவாசத்தை வலுப்படுத்தி கொடுக்குது. அப்போ பாருங்கள் எப்படி அழகாக பிரித்து கொடுக்குறாங்க. இது எந்த சயின்டிஸ்ட்டுமே சொல்ல முடியாது, சயின்டிஸ்ட்டுக்கு இது தெரியவும் தெரியாது. ஆனால் பல 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய பண்டைய ரிஷிகள் இதை உணர்ந்து நமக்கு சொல்கிறாங்க அப்படின்னா அவர்கள் எப்படிப்பட்ட விஞ்ஞானிகளாக வாழ்ந்திருப்பார்கள்ங்கிறத நீங்கள் இங்கே பார்க்கணும். நம்ம பாரத தேசத்தினுடைய மெய்ஞானிகள் எல்லோருமே விஞ்ஞானிகள், மருத்துவமே அவங்கக்கிட்ட இருந்தது, உலகத்துக்கே கொடுத்தவங்க. அவர் வந்து சுஸ்ருதர்னு பேர். சுஸ்ருதா அப்படின்னா ஆயுர்வேத மருத்துவத்துக்கு அவர் தான் ஆச்சாரியர், பண்டைய ரிஷி. அப்போ அது மாதிரி நம்முடைய பாரத தேசத்தில் நிறைய ரிஷிமார்கள் இருக்காங்க, எல்லாருமே ஞானிகள், மெய்ஞானிகள், விஞ்ஞானிகள். அப்போ அப்படிப்பட்ட ஒரு பாரத தேசம் நம்முடைய தேசம் என்பதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய உயிரிய விஷயத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் இன்றைய பாடத்திட்டத்திலே கிடையாது. இப்போ நம்ம படிக்கிற ஸ்கூலில் இந்த சிலபஸ் எல்லாம் கிடையாது. ஏன்னா இங்கே பூரா சயின்ஸ் சப்ஜெக்டை தான் போட்டு கொண்டுகிட்டு இருப்பானுங்க. அதனால் எந்த பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நீங்கள் வெளியே படுக்கிற அந்த சயின்ஸ் சப்ஜெக்ட் எல்லாமே யூஸ்லெஸ் சப்ஜெக்ட். ஏன்னா அந்த படிப்புக்கும் பையனுடைய வாழ்க்கைக்கும் சம்மந்தமே இருக்காது. ஸ்கூலில் படிக்கும்போது நீங்கள் ஃபிசிக்ஸில் என்னென்னமோ பண்ணி பார்த்துருப்பீங்க, ஆனால் ரியல் லைஃப்பில் அதில் ஏதாவது ஒரு நாளாவது உங்களுக்கு பயன்பாட்டில் இருக்குமானா ஒன்றும் பயன்பாட்டுக்கு வராது. இப்படி தான் ஒரு யூஸ்லெஸ் எஜுகேஷன் சிஸ்டம் நம்முடைய மெக்காலி எஜுகேஷன் சிஸ்டம். அப்போ அது எதுக்காக சொல்கிறேன்னா, இப்படிப்பட்ட ஒரு உயரிய வித்தையை வந்து நம்ம மறைச்சி வச்சுட்டோம் இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். அப்போ இங்கே நீங்கள் புரிஞ்சுக்கணும், தண்ணீர் வந்து 3 விதமாக பிரிகிறது. அதன் மிகவும் தூளமான பகுதி சிறுநீராக வெளியேறுகிறது, நடுப்பகுதி ரத்தமாக மாறுகிறது, மிகவும் நுண்ணிய பகுதி பிராணனாக வலுப்படுகிறது என்று இந்த இடத்துல நம்ம பார்த்துட்டோம். அப்புறம் இங்கே வந்து நம்ம இந்த அடிப்படையில் நவீன மருத்துவத்தில் நம்ம பார்க்குறோம் இல்லையா, இப்போ பிசியாலஜின்னு ஒரு துறை இருக்குது. அந்த துறையில் பார்த்தீங்கன்னா பல்வேறு பாடங்கள் இருக்குது. வேத காலத்தில் ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் நம்ம பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, அருந்தும் தண்ணீர் அத்தனையும் சிறுநீராக வருவதில்லை, அது உடலின் கழிவுகளை மட்டும் சுமந்து கொண்டு சிறுநீராக வெளிவருகிறது. இன்னொரு பகுதியோ ரத்தத்தின் பொருளாகிறது. இதையும் தாண்டிய நீரின் நுண்ணிய பகுதி பிராணனை வழிப்படுத்துகிறது. அது என்ன பிராணனை வழிபடுத்துகிறது அப்படின்னு பார்த்தா, இது குறித்து மருத்துவ ஆராய்ச்சி எதுவும் இல்லையே என்று நாம் நினைக்கலாம். இதற்கு ஆராய்ச்சி எல்லாம் தேவையே இல்லை. ஏன் என்றால், வெயிலின் காரணமாக மயக்கம் அடைந்த ஒருவரை நீங்கள் எழுப்பி ஃபஸ்ட்டு முகத்தில் தண்ணீர் தெளித்து தண்ணீரை குடிக்க வைத்து பாருங்கள், சட்டென்று அந்த நபர் வந்து எழுந்து அமர்ந்து விடுவார். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய பிராணன் வந்து நீர் இல்லாததுனால பலவீனமாக இருந்தது. அவர் நீர் அருந்திய பின்பு அவருடைய பிராணன் அந்த சக்தியை பெற்றுக்கொண்டு மீண்டும் அவரை பழையபடி செயல்படுத்தியது என்பதுக்கு ஒரு உதாரணமாக நம்ம இதை பார்க்க முடியும் என்று இந்த இடத்துல நம்ம ஒரு நோட்ஸ் கொடுக்குறோம். எதுக்காக இது கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் பிராணன் வந்து எப்படி நுண்ணியதாக இருக்கு நம்ம உடம்புக்குள்ளே அப்படின்னா, நீரோட கலந்து நுண்ணியதாக இருக்கு. அந்த நீர் சத்து உங்கள் உடம்புல இல்லைன்னா நீங்கள் மயக்கம் போட்டுருவீங்க. ஏன்னா வெயிலில் போய் நீங்கள் நின்றுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கீங்களேன், ரொம்ப நேரம் வெயிலில் நின்றுட்டுருக்கீங்கன்னா அந்த வெயிலில் உங்ககிட்ட இருந்து நீரெல்லாம் ஆவியான உடனே உங்களுக்கு அப்படியே ஒரு தலை சுத்தல் வந்து அப்படியே அந்த சுருண்டு விழுந்துருவீங்க. சுருண்டு விழுந்த உடனே உங்களுக்கு அந்த பிராணனை திருப்பி ஆக்டிவ் பண்ணணும். உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த மூச்சு இருக்கு இல்லையா, அந்த சுவாசம் இருக்கு இல்லையா, அதை மீண்டும் உயிர்ப்பிக்கணும் இல்லையா. உடனே என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் எய்டு, இமிடியேட்டாக தண்ணி கொண்டு வாங்கன்னு கத்துவாங்க. தண்ணி எடுத்துகிட்டு வந்த உடனே உங்கள் முகத்தில் தண்ணி அடிப்பாங்க, குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுப்பாங்க. அந்த தண்ணி உங்களுக்குள்ளே போன உடனே உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும். ஏன்னா அந்த பிராணனுக்கு அது தான் எனர்ஜி, அந்த வாட்டர் தான் அதுக்கு எனர்ஜி. ஏன்னா அது மிக நுண்ணியமாக இருக்கிறதுனால தண்ணீரோட தொடர்பில் இருக்குங்கிறது இங்கே சூட்சமாக நம்ம புரிஞ்சுக்கொள்ள முடியுது இல்லையா. இதை தான் இங்கே உபநிஷத்துகள் வந்து இவ்வளோ விரிவாக பேசிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். அப்புறம் உண்ணப்பட்ட அக்னி இருக்கு இல்லையா, அந்த அக்னி வந்து 3 விதமாக பிரிகிறது. அதன் மிகவும் தூளமான பகுதி எலும்பாகிறது, நடுப்பகுதி மஜ்ஜை ஆகிறது, மிகவும் நுண்ணிய பகுதி வாக்கை வளப்படுத்துகிறது என்று இங்கே சொல்ல வருது. அப்போ இங்கே வந்து அக்னி தத்துவம் என்னவா மாறுதுன்னா, அதுதான் நம்முடைய பாடியை வந்து எலும்புகள் எல்லாமே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எலும்புகள் பூரா அக்னி தான். அது அந்த அக்னியை வந்து என்ன தூள தத்துவமாக மாறும்போது, அதாவது கடினமான தன்மைக்கு வரும்போது எலும்பாக மாறுது. அதுவே கடினமும் இல்லை இலகியும் இல்லை நடுநிலையில் இருக்கும்போது என்னவா மாறுதுன்னா மஜ்ஜை ஆகிறது, நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற மஜ்ஜையாக மாறுது. அதுவே அந்த அக்னியினுடைய மிக மிக சூட்சமான நுண்ணிய பகுதி தான் இங்கே நமக்கு வார்த்தையாக வாக்காக இருக்கிறது, வளப்படுத்துகிறது. வாக்கையும் வார்த்தையையும் வளப்படுத்துகிறது என்று நம்ம பார்க்குறோம். அப்போ அக்னியை உண்பது என்றால் உடம்புக்கு சூட்டை அளிப்பதான எண்ணெய் நெய் போன்றவைகளை உண்பதாகும் என்பதாக நம்ம இங்கே பார்க்க முடிகிறது. அப்போ இங்கே நம்ம அக்னி எப்படிங்க சாப்பிட்றது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்னங்க நாங்கள் சாப்பாடு சாப்பிட்றோம் அது நியாயம்தான், தண்ணி குடிக்கிறோம் அது நியாயம்தான், அக்னி சாப்பிட்றது எப்படிங்கன்னு கேட்டிங்கன்னா, இங்கே அக்னி தத்துவங்கிறது என்னென்னா, நம்ம பயன்பாட்டில் வைத்திருக்கின்ற எண்ணெய் தான் அக்னி, நெய் தான் அக்னி. ஏன்னா அது வந்து சூடு, அந்த பொருள் வந்து சூடு கொடுக்கும். அதனால் அதை நம்ம சூட்டான பொருள் சொல்கிறோம் இல்லையா, இது சூடுங்க இதை சேர்த்தாதீங்க சாப்பாட்டில் போ. அப்போ அந்த சூடு பொருள் சில நேரங்களில் சேர்த்தக்கூடாது, உடம்புக்கு வாதப்பித்த கபம் மாறும்போது இந்த சூடு பொருளெல்லாம் குறைச்சிக்க அப்படிங்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம், நெய் சேர்த்தாதீங்க, எண்ணெய் சேர்த்தாதீங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா டாக்டர்ஸ் எல்லாம். அது என்ன காரணம், அது சூடால் இருக்கிறதுனால அதில் அக்னி சத்துவம் அதிகமாக இருக்குங்கிறது இங்கே பார்க்குறோம். அப்போ இங்கே மூன்று பூதங்களே மாறுபாடு அடைந்து உணவாகவும் மனமாகவும் பிராணனாகவும் மாறுகின்றது என்று தான் இங்கே சாஸ்திரம் சொல்ல வருது. இப்போ அதை தான் அவங்க அப்பா உத்தாலகர் பேசிக்கிட்டு இருக்காரு பையன்கிட்ட, சொல்கிறாரு, மகனே உணவின் மாறுபாடே மனம், தண்ணீரின் மாறுபாடே பிராணன், அக்னியின் மாறுபாடே வாக்கு என்று ஸ்வேதகேதுவிற்கு தன்னுடைய தந்தையான உத்தாலகர் மிக தெளிவாக ஒரு விளக்கத்தை கொடுத்து விடுகிறார். உடனே பையன் கேட்குறான், ஸ்வேதகேது, அப்பா எனக்காக இதை சற்று இன்னும் கொஞ்சம் விளக்குங்கள் என்று கேட்டுக்கொண்டான் ஸ்வேதகேது. அப்படியே ஆகட்டும் மகனே என்று மகனுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டார் உத்தாலகர். இப்போ இவ்வாறு மகனுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட உத்தாலகர் என்ன பண்ணுறாருன்னா, இவ்வாறு உடம்பு மனம் பிராணன் மற்றும் வாக்கு ஆகியவைகள் மனிதனின் தூள மற்றும் சூக்ஷம சரீரங்கள், அக்னி தண்ணீர் பூமி ஆகிய மூன்று அடிப்படை மூலகங்களின் வெளிப்பாடே என்பதை ஸ்வேதகேதுக்கு இவ்வாறு விளக்கினார் தந்தை. ஆனால் இன்னும் சற்று விளக்கமாக இருந்தால் நன்றாக இருக்கும் என்று ஸ்வேதகேதுனுடைய கேள்விக்கு அடுத்து வருகின்ற பகுதியில் அவருடைய தந்தை இதை பற்றி விரிவாக பேச இருக்கின்றார். இப்போ அடுத்த பகுதி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஆறாவது பகுதிக்கு போயிட்டோம், இப்போ ஐந்தாவது பகுதி நிறைவுற்றது. இப்போது இந்த மூன்று விஷயங்களை நல்லா நீங்கள் மனசில் பதிச்சுக்கணும். மூன்று பூதங்களுடைய வெளிப்பாடு தான் இங்கே மனம் பிராணன் வாக்கு அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கணும். அது என்னென்ன பூதம் எப்படி மாறி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இங்கே மூன்று பூதங்களை நம்ம முக்கியமாக எடுத்துக்கிறது என்ன, மண் பூதம், அப்புறம் வந்து அக்னி பூதம், அப்புறம் நீர் பூதம். இப்போ நீர் பூதம் தான் பிராணனாக மாறுது, அக்னி பூதம் தான் வாக்காக மாறுது, மண் பூதம் தான் இங்கே மனசாக மாறுது. அப்போ இங்கே அந்த பூதத்தினுடைய நுண்ணிய பகுதி தான் இங்கே மனசாக மாறுது, நுண்ணிய பகுதி தான் இங்கே பிராணனாக மாறுது, நுண்ணிய பகுதி தான் இங்கே வாக்காக மாறுது அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ உணவும் தண்ணீரும் எண்ணெய் போன்றவைகள் எப்படி உடம்பாகவும் பிராணனாகவும் வாக்காகவும் மாறுகின்றன என்பதை ஒரு உதாரணத்துடன் விளக்க முற்படுகின்றார் உத்தாலகர் என்று பார்க்கிறோம். அதுதான் இனி வருகின்ற மந்திரங்கள். இப்போ உத்தாலகருடைய விளக்கம் தொடர்கிறது. இப்போ உத்தாலகர் மேலும் இதை பற்றி விளக்கமாக சொல்ல இருக்கிறார். இப்போ மோரை கடையும் போது அதன் சாரமான பகுதி மேல் நோக்கி எழுந்து வெண்ணையாக ஆகின்றது. அதுபோலவே உண்ட உணவின் நுண்பகுதி மேல் நோக்கி எழுந்து மனமாக ஆகின்றது. அப்போ மேல் நோக்கி எழுந்து மனமாக ஆகிறது என்றால் அது நுண்ணிய ஆற்றலாக மனத்தை வளப்படுத்துகிறது என்பதாக இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் மேல் நோக்கி அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அது எப்பொழுது நுண்ணிய தன்மை அடையுதோ அப்போ தானாகவே அது மேல் நோக்கி தான் போகும். அது எப்பொழுது திடத்தன்மை அடைகிறதோ அப்போ தானாகவே அது கீழ் நோக்கி தான் போகும். அப்போ அதனால தான் இப்போ நமக்கு வந்து கீழே போகிறதெல்லாம் மலம், அதாவது நம்ம உடம்புல கீழே எது போகுது, மலம் தான் கீழே போகுது. அதுவே நம்முடைய உடம்புல போய் சத்துக்களாக மாறி மிக நுண்ணியதாக மாறுகின்ற விஷயங்கள் நம்மளை மேல் நோக்கி தள்ளுது. அது தானாகவே மேலே தான் வரும். அப்படி மேலே வர்றதுனால தான் இப்போ நம்ம உடம்புல எடுக்கக்கூடிய உணவு முறைகளை வந்து நம்ம எப்படி சரிப்படுத்தி எடுத்தோமோ எடுத்தாலும் அது நுண்ணிய பகுதிகள் அதிகமாக மாற மாற நமக்கு வந்து என்ன நடக்கும்னா, மனம் வந்து ஒரு அப்கிரேட் ஆகும், அப்டேட் ஆகும். அந்த நிலைக்கு தான் இங்கே உணவு முறை வந்து மிக முக்கியமான விஷயமாக இந்த மாதிரி யோகிகளும் ஞானிகளும் நமக்கு வகுத்து கொடுத்துருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். இப்போ இங்கே வந்து அந்த சூட்சமான விஷயத்தை இப்படி புரிய வைக்கிறாரு உத்தாலகர் வந்து தன்னுடைய பையன் சேர்த்துக்கிறதுக்கு எப்படி புரிய வைக்கிறாருன்னா, இப்போ அந்த நுண்ணியதுன்னு எப்படிப்பா நீ புரிஞ்சுக்கணும்னா, மோரை எடுத்து நீ கடைஞ்சிப்பாரு. மோரை கடைஞ்சின்னா அந்த மோரில் இருக்கக்கூடிய அந்த நுண்ணிய விஷயங்கள்லாம் அப்படியே மிதக்க ஆரம்பிக்குது. அதுதான் வெண்ணெய். அப்போ அந்த வெண்ணெய் வந்து எடுத்து கையில் நசுக்கி பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப நைஸாக இருக்கும், ஆனால் அது ரொம்ப சூட்சமோ தண்ணிக்குள்ளே போட்டாலும் மிதக்குதுன்னா அப்போ எவ்வளோ வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. அப்போ ஏன் வெயிட்லெஸ்ஸாக இருக்குது, அது அவ்வளோவுக்கு அவ்வளோ நுண்ணியதாக இருக்குது, அந்த மாதிரி நுணுக்கம் ஆயிடுச்சு. அது திடத்தன்மையே அடையலை, அது நீர்மத்தன்மை கூட அடையலை, காற்றுத்தன்மை அடைஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு அது நுண்ணியதாக மாறுறதுனால தான் அந்த வெண்ணெயானது அப்படி தண்ணீர்லேயே மிதக்குகிறது இல்லையா. அது புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறாரு. அந்த சூட்சம நிலைக்கும் அந்த நடுநிலைக்கும் அந்த கீழே இருக்கிற தூள நிலைக்கும் உள்ள வித்தியாசத்தை இங்கே இப்படி புரிய வைக்கிறாரு. அது மாதிரி நம்ம உடம்புக்குள்ள இந்த மாதிரி மூணு விஷயங்கள் புரியுதுங்கிறது சொல்கிறாரு. அது மாதிரி தண்ணீரின் நுண்பகுதி மேல் நோக்கி எழுந்து பிராணனாக ஆகிறது என்று இங்கே புரிய வைக்கிறாரு. ஏன்னா தண்ணீர் வந்து ஒரு திட நிலையில் இருக்கும்போது கீழே சிறுநீராக வருது, ஆனால் அதே தண்ணீர் அந்த சூக்கம நிலையை அடையும் போது நமக்கு சுவாசமாக மாறுது. அப்போ சுவாசமாக மாறிட்டால் தானாகவே மேல் நோக்கி தான் வருமே தவிர கீழே போகாது. அப்போ இந்த மாதிரி இங்கே வந்து புரிய வைக்கிறாங்க. அப்போ உண்ட அக்னியின் எப்படி நம்ம நுண்பகுதி மேல் நோக்கி எழுந்து வாக்காக மாறுகிறது என்று நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போ இங்கே வந்து நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே அக்னியினுடைய அம்சமாக இருக்கிறது என்று இங்கே பார்க்குறோம். அப்போ இனியவனே, உணவின் மாறுபாடே மனம், தண்ணீரின் மாறுபாடே பிராணன், அக்னியின் மாறுபாடே வாக்கு என்று ஸ்வேதகேதுவுக்கு விளக்கினார் பூத்தாளகர் என்று பார்க்கிறோம். அப்போ உடனே திருப்பியும் அவன் வந்து என்ன கேட்குறான் அந்த ஸ்வேதகேது, ஐயா எனக்காக மீண்டும் சற்று விளக்குங்கள் என்று கேட்டுக்கின்றான் ஸ்வேதகேது. அப்படியே ஆகட்டும் மகனே என்று மகனின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு மேலும் தொடர்ந்தார் உத்தாளகர் என்றாக பார்க்கிறோம். அது வந்து ஏழாவது பகுதி. இப்போ நம்ம ஆறாவது பகுதியை நிறைவு செய்கின்றோம். இது வந்து எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னா, ஒரு குருவும் ஒரு சிஷ்யனும் பேசிக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அமைக்கிறாங்க. இந்த படத்தை இந்த உபநிஷத்தை எப்படி அமைச்சிருக்குன்னா, ஒரு கதை, அந்த கதையில் ஒரு அப்பாவும் மகனும் பேசிக்கிற மாதிரி ஒரு கதையை கொண்டு வராங்க. அந்த கதையில் நமக்கு விளக்க வேண்டிய விஷயங்களை இவ்வளோ விரிவாக பேசிக்கிட்டு வராங்க. அப்படி விரிவாக பேசும்போது அந்த பையன் சில கேள்விகளை எழுப்புறான், அப்பா அதுக்கு பதில் சொல்கிறாரு. அந்த பையன் எழுப்பக்கூடிய கேள்வி வந்து ஒரு அஜ்ஞானமான கேள்வியாக இருந்தாலும் அதுக்கு அவர் தெளிவுபடுத்துறாரு. ஏன்னா அவன் புரியாமல் கேட்குறான், அவனை புரிய வைக்கணும் அப்படின்னு அவங்க அப்பா வந்து தீவிரமாக இருக்காரு. அப்போ அந்த மாதிரி அவன் கேட்டுக்கிட்டே வரான், ஏன்னா இதை இன்னும் கொஞ்சம் விளக்குங்கப்பா இன்னும் கொஞ்சம் விளக்குங்கப்பாங்கிறான். அப்போ அவர் விளக்கமாக கொடுத்துக்கிட்டே வராரு. அப்படி தான் இந்த சப்ஜெக்ட் போயிட்டுருக்கு. இப்போ உணவின் செயல்பாடே மனம்ங்கிறது எப்படிங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இன்றைக்கு நிறைவு செய்வோம். அடுத்த பகுதியில் விரிவாக போகலாம். இப்போ எப்படின்னா, உணவும் தண்ணீரும் மனத்தையும் பிராணனையும் உருவாக்குகின்றன, அதாவது பலப்படுத்துகின்றன என்பதை ஸ்வேதகேதுவால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. ஆகவே அவன் தந்தையிடம், அப்பா எனக்கு இதை சரியாக புரியவில்லை, அது எப்படி வந்து நீங்கள் உணவும் தண்ணீரும் வந்து மனதையும் பிராணனையும் உருவாக்குதுன்னு சொல்கிறீங்க, எனக்கு அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன் அப்படின்னு அவன் கேட்கும்போது அவங்க அப்பா வந்து விளக்கமாக அதை சொல்ல விரும்புகிறார். அதாவது ஒரு நல்ல ஆரோக்கியமான நிலையில் உள்ள ஒரு மனிதனுடைய மனதிற்கு 16 பகுதிகள் இருப்பதாக இங்கே வேதாந்த சாஸ்திரம் சுட்டி காட்டுகிறது என்று நம்ம கடந்த முறையில் பார்த்தோம். இப்போ வந்து வேதாந்த சாஸ்திரங்களில் நம்ம வந்து 16 தத்துவங்கள் தான் மனசுன்னு நான் போன தடவை உங்களுக்கு சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். மறந்துட்டீங்கன்னா மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். அது என்னென்ன? 5 கர்மேந்திரங்கள், 5 ஞானேந்திரியங்கள், 5 வாயுக்கள், பஞ்ச வாயுக்கள், எல்லாம் என்னாச்சு? 15 ஆச்சா? அதோடு மனசு, இந்த எல்லாம் சேர்ந்து தான் அதுக்கு வந்து சூக்ஷம சரீரம்னு பேர். ஏன்னா அந்த மனம்ங்கிற ஒரு விஷயம் வந்து 16 தத்துவங்களாக பிரிஞ்சு நிற்குது. அது வந்து மனம்னு மட்டும் இல்லாமல் 5 வாயுக்களாகவும் இருக்குது, 5 கர்மேந்திரங்களாகவும் இருக்குது, 5 ஞானேந்திரங்களாகவும் இருக்குது. இப்படித்தான் இந்த உடம்பு இருக்குது. இதுக்கு பேர் வந்து சூக்ஷம சரீரம், நுண்ணிய உடல், கண்ணுக்கு தெரியாத உடல் என்று நம்ம வேதாந்த சாஸ்திரம் ஆரம்பத்திலேயே சொல்லி கொடுக்கும். அதை இங்கே பேசுகிறாங்க. அப்போ இங்கே 16 தத்துவங்கள் இருப்பதாக நம்ம பார்த்தோம் இல்லையா. ஒருவன் 15 நாட்கள் உணவு உண்ணாமலோ நீர் பருகாமலோ இருந்தால் அவன் இறந்து விடுவான் என்று இங்கே சாஸ்திரம் தெளிவுபடுத்துது. ஒரு மனிதன் வந்து எப்போ இறப்பு அடைவான் அப்படின்னா, 16 நாட்கள் வந்து அவன் சாப்பிடாமல் இருந்துட்டானா, 15 நாட்கள் அவன் சாப்பிடாமல் இருந்தாலே அவன் இறந்து விடுவான். தண்ணியும் குடிக்கல, சாப்பாடும் சாப்பிட்லன்னா அவன் அதிகபட்சமாக 15 நாள் உயிர் வாழலாம், அதுக்கு மேலே வாழ முடியாது. அப்போது உண்ணாமல் இருந்தாலும் தண்ணீர் குடித்து கொண்டே இருந்தால் அவன் பிழைத்திருப்பான். ஆனால் அவன் மனம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதியாக செயலிழக்க ஆரம்பிக்கும். அப்போ 15 நாட்களுக்கு பிறகு அவனால் எதையும் நினைவு கூற இயலாது. ஆனாலும் அவன் உயிர் வாழ்ந்து கொண்டிருப்பான். ஏனெனில் மனம் உண்கின்ற உணவை சார்ந்திருக்கிறது, பிராணன் குடிக்கின்ற தண்ணீரை சார்ந்திருக்கிறது. அப்போ இதை ஸ்வேதகேதுவிற்கு செயல்முறையில் தந்தை விளக்க விரும்பினார் என்று நம்ம பார்க்கிறோம். அது எப்படி அப்படிங்கிறத நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஏன்னா இங்கே மனசு வந்து எப்படி சூட்சம நிலைக்கு போகுது, இங்கே வந்து நம்ம சாப்பிடாமல் விட்டால் என்ன நடக்கும், தண்ணி குடிக்காமல் விட்டால் என்ன நடக்கும், சாப்பாடு மட்டும் எடுத்தால் என்ன நடக்கும், தண்ணீர் மட்டும் எடுத்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வந்து விரிவாக பேசப்போகுது இந்த உபநிஷத்தை. இந்த உபநிஷத்தெல்லாம் படிக்காமல் நிறைய பேர் தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு சாப்பிடாமல் இருக்கிறேன் இந்த யூடியூப்லலாம் போட்டு வச்சுருப்பாங்க, புரடா விட்டுருப்பான். ஒருத்தர் என்ன சொல்லுவான், இவர் சாப்பிட்டே பல ஆண்டுகள் ஆகிறதும்பான், இவர் சாப்பிடாத சாமியார், அதாவது உணவே உண்ணாமல் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்பான். அதை நிறைய பேர் நம்புவான். ஆனால் அப்படிலாம் வாழ முடியாது, அதெல்லாம் வந்து பொய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா இவங்க போய் பக்கத்தில் இருந்து பார்த்தாங்களா, அவர் நைட்டில் வேணால் இப்போ பகலில் வேணால் அவர் சாப்பிடாமல் இருக்கலாம், உங்கள் முன்னாடி வந்து சாப்பிடாமல் உட்காந்துருக்கலாம், அப்புறம் நீங்கள் எவ்வளோ நேரம் அவர் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, அவரை டெஸ்ட் பண்ணவே நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் கூடவே நீங்கள் உட்காந்துருங்க 24 மணி நேரம் உட்காந்துருங்க, அடுத்த ஒரு நாள் நீங்கள் என்ன பண்ணணும், வெளியே வந்து தான் ஆகணும், தூங்கி தான் ஆகணும், நீங்கள் தூங்குற நேரத்தில் அவர் சாப்பிட்ருவார். ஏன்னா அவர் அதை தான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பார், எப்போ தூங்குவா பார்க்கலாம், எப்படியாவது தூங்க போகிறாள் அவன் சாப்பிட்ருவா அப்படின்ட்டு. அதனால் எவனுமே சாப்பிடாமல் உயிர் வாழ முடியாது, எவனே தண்ணி குடிக்காமல் உயிர் வாழ முடியாது. அப்போ இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்களான்னா யாருமே இருக்க முடியாது. அப்படி இருக்கிறாங்கன்னு சொல்கிறது பொய்ன்னு நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா இதெல்லாம் இயற்கைக்கு முரண்பாடான விஷயங்களை வந்து செய்யவே முடியாது. ஆகவே அதை இயற்கையோடு ஒன்றி வாழ்வது தான் இங்கே வாழ்க்கை என்று சாஸ்திரம் சொல்லுது. இதை நம்ம ரொம்ப விரிவாக பார்ப்போம். இந்த உபநிஷத்து ஞானமெல்லாம் உங்களுக்கு வர வரவே உங்களுக்கு எல்லாம் புரியும், உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது, நீங்கள் ரொம்ப புத்திசாலிகள் ஆகிடுவீங்க. ஏன்னா உபநிஷத்து படித்தாலாம் புத்திசாலிகள் ஆகிடுவாங்க, யாருக்கிட்டையும் ஏமாற மாட்டாங்க. யார் உண்மையானவங்க யார் போலியானவங்கிறத பார்த்த உடனே ஜட்ஜ் பண்ண முடியும். அதுதான் இந்த பாடத்திட்டத்தினுடைய ஒரு வெற்றி. இந்த பாடம் படித்தவங்க எல்லாருமே ஞானிகள்னு ஏன் சொல்கிறோம்னா, அந்த ஞானிகளுக்கு எல்லாம் தெரியும், அவரை யாரும் ஏமாற்ற முடியாது. அதுதான் இந்த பாடம் வந்து ரொம்ப உயர்ந்த பாடங்களாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம இன்றைக்கு நேரம் கருதி இந்த இடத்துல வகுப்பை நிறைவு செய்கிறேன். அடுத்த வகுப்பில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. ஓம் தத்சத்.